வணக்கம். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகின் முன்னணி செமிகண்டக்டர் நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கோவா சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நிகழ்ச்சி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் 8.2% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வளர்ச்சிக்கான கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் கடின உழைப்பும் இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகின் முன்னணி செமிகண்டக்டர் நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மொஹாலியில் செமிகண்டக்டர் பரிசோதனை கூடத்தில் புதிய பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த பரிசோதனை கூடம் 4,500 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் இதன் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். உலக அளவில் தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேயிலை உற்பத்தி தொடர்பான தேசிய மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் தேயிலை உற்பத்தி வருடத்திற்கு 25 கோடியே 50 லட்சம் டன்னாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் தேயிலை துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேயிலை துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நாடு முழுவதும் 50 முக்கிய சுற்றுலா தளங்கள் சர்வதேச தரத்திற்கு இணையாக மேம்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு நிதி அமைச்சகத்திடம் கூறியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலாத்துறையின் பங்கு 10% கூடுதலாக உள்ளது என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் உள்ள 15 கோடி குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக கூறினார். நீர் பற்றாக்குறை நிலவும் பகுதிகளில் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் 65% நிதியை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கூறினார். நாடாளுமன்ற பயிற்சி திட்டத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கலந்துரையாடினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், இந்த பயிற்சி திட்டம் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியதாகவும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 12 நாடுகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருப்பதாக அவர் கூறியுள்ளார். நமது ஜனநாயகத்தின் மாண்புகளை அறிந்து கொள்வதில் அவர்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலின் கீழ் இதுவரை 99.43% பேருக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மத்திய அரசின் 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், இந்த புயல் காரணமாக இலங்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உடனடி தேவைக்கான நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே உடனடி நிவாரணப் பொருட்கள் இலங்கை சென்றடைந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் INS விக்ராந்த் மற்றும் INS உதயகிரி கடற்படை கப்பல்கள் மூலம் இந்த நிவாரணப் பொருட்கள் கொழும்பை சென்றடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இனி சர்வதேச திரைப்பட விழா குறித்த செய்திகள். கோவா சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நிகழ்ச்சி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த திரைப்பட விழாவில் 81 நாடுகளின் 240 திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. தங்கமயில் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் சிறந்த திரைப்படங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. 9 நாட்களாக நடைபெற்ற இந்த சர்வதேச திரைப்பட விழா அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்தது. தில்லியில் காற்று மாசுபடுவது குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதம் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்பிரச்சினை குறித்து தாய்மார்களுடன் அவர் கலந்துரையாடினார். காற்று மாசு காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் இந்த கலந்துரையாடலின் போது தெரிவித்ததாகவும் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த தேதிக்கான சான்றாக ஆதார் அடையாள அட்டைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில திட்டத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதார் அட்டையில் பிறந்த தேதிக்கான ஆதாரங்கள் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முகவரி சான்றாக மட்டுமே ஆதார் அடையாள அட்டைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பீகாரில் முதலமைச்சரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 10 லட்சம் பயனாளிகளுக்கு 1000 கோடி ரூபாய் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு தொகையை விடுவித்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஸ்ரவண்குமார், இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 1,56,00,000 பெண்கள் நிதியுதவியை பெற்றிருப்பதாக தெரிவித்தார். தாய்லாந்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 145 அதிகரித்துள்ளது. சோங்க்லா மாகாணம் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆப்கானிஸ்தானில் உடனடி மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 73 டன் உயிர்காக்கும் மருந்துகள் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ சேவைகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கான வடிவம் நடப்பாண்டுக்குள் இறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், இதுகுறித்த பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி துபாயில் அடுத்த மாதம் 12 தொடங்கி 21 வரை நடைபெறவுள்ளது. இந்திய மகளிர் குத்துச்சண்டை அணிக்கான தலைமை பயிற்சியாளராக ஸ்வீடனின் சாண்டியாகோ நியேவா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2 மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி தமிழகத்தில் நடைபெறுகிறது. மகாபலிபுரத்தில் நாளையும் வரும் செவ்வாய்க்கிழமையும் இப்போட்டிகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று சிலியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ரோமானியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-11, 11-5, 12-10, 5-11, 11-7, 11-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மின்சியோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகின் முன்னணி செமிகண்டக்டர் நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கோவா சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நிகழ்ச்சி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.